إن الحمد لله نحمده ونستعينه ونؤمن بالله ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار لا إيمان لمن لا أمانة له ولا دين لمن لا عهد له أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه بسم الله الرحمن الرحيم قاف والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على آل إبراهيم في العالمين إنك حميد مجيد الله سبحانه وتعالى இந்த உலகிலே மனித சமூகத்தை படைத்து அவர்கள் நேரான வழியில் சீராக வாழ வேண்டும் என்பதற்காக காலம் தொட்டு காலம் நபிமார்களை அனுப்பி வைத்ததோடு மட்டுமல்லாமல் அவர்களோடு சேர்த்து வேதங்களையும் அருளியிருக்கிறார். இந்த வரிசையிலே இறுதியாக வந்தவர்கள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆவார்கள். அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சமூகத்துக்கு வழிகாட்டும் வழிகாட்டியாக திருக்குர்ஆனை இறக்கி அருளினார். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சமூகத்துக்கு மத்தியில் நபியாக அனுப்பப்பட்டார்களோ அவர்கள் முதல் மறுமை நாள் வரை வரக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அந்த அல் குர்ஆனும் நபி அவர்களின் சுன்னாவும் வாழ்க்கையின் வழிகாட்டியாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அல் குர்ஆனையும் அச்சுன்னாவையும் எமது வாழ்வின் ஒவ்வொரு கட்டங்களிலும் அணு அணுவாக பின்பற்றி வாழ்ந்து மரணிக்கின்ற நேரம்தான் உலகத்திலும் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்தவர்களாகவும் மறுமையில் ஈடேற்றம் அடையக்கூடியவர்களாகவும் நாம் ஆக முடியும். இந்த உண்மையை நாம் ஒவ்வொருவரும் தெளிவாக அறிந்து வைத்திருக்கிறோம். எனவே இந்த அல் குர்ஆனிலும் அஸ்ஸுன்னாவிலும் எமது வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வழிகாட்டல்களும் மிக தெளிவாக கூறப்பட்டிருந்தாலும் கூட அந்த விடயங்களை பற்றி கணக்கெடுக்காமல் அல்லது பொதுபோக்காக மனிதர்களாகிய நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த பொடுபோக்குகளை களைந்து கண்ணை திறந்து பார்த்தவர்களாக நாம் எமது வாழ்க்கையை எப்படி வாழுகிறோம், இந்த வாழ்க்கையின் முடிவு அல்லாஹ்விடத்திலே அவனது திருப்தியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு முடிவாக இருக்குமா என்பதனை அன்றாடம் நாம் சிந்தித்து வாழ வேண்டியிருக்கிறது. எனவே எமது இந்த உலக வாழ்க்கை எப்படி இருக்கிறது, அதே போன்று மறுமை, அந்த மறுமைக்காக எந்த அளவில் தயாராக இருக்கிறோம் என்பதனை அன்றாடம் பார்த்துக் கொள்வதற்காக அல்லாஹு தஆலா கூறக்கூடிய ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். தலைப்பிற்குள் நுழைவதற்கு முன் இந்த ஒரு குறுகிய நேரத்திலே அல்லாஹுவை நினைவு செய்வதற்காக இந்த இடத்தில் நாம் ஒன்று கூடியிருக்கின்ற காரணத்தினால் இந்த ஒரு சொற்ப நேரத்தையும் ஷைத்தானுக்காக, ஷைத்தானுடைய தூண்டுதலின் காரணமாக நாம் நாசமாக்கிவிட்டு செல்லாமல் இருக்க வேண்டும். இப்படியான இந்த உபதேசங்களின் பொழுது ஷைத்தானுடைய மிகப்பெரிய ஒரு தூண்டுதல் என்னவென்று சொன்னால் தூக்கங்களை ஏற்படுத்தி விடுவதாகும். எனவே ஒரு குறுகிய நேரம் இந்த விடயங்களை நாம் கேட்கப் போகிறோம். கண்களை விழித்தவர்களாக, உள்ளத்தை திறந்தவர்களாக இந்த விடயத்தை நாம் செய்மடுக்க வேண்டும். தூக்கங்கள் வருகிற பொழுது இடங்களை மாற்றி உட்கார்ந்து கொள்வதும் இந்த உபதேசத்தை சிறப்பான முறையிலே செய்மடுப்பதற்கு மிக பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதேபோன்று இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற இந்த விடயமானது எம்மிலே தெரியாதவர்களுக்கு ஒரு புது விடயமாகவும், தெரிந்தவர்களுக்கு ஒரு ஞாபகமூட்டக்கூடிய வகையிலும் அமையும் இன்ஷா அல்லாஹ். இந்த விடயத்தை ஆழமாக எம் உள்ளங்களிலே பதிப்பது கட்டாய கடமையாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனின் பல இடங்களிலே இந்த உலக வாழ்க்கையில் மனிதன் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறான், இந்த உலக வாழ்க்கையில் அவனது நோக்கம்தான் என்ன, ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை என்ற விடயத்தை தெல்ல தெளிவாக வரி வரியாக விவரிக்கிறான். ஆனால் அந்த விடயங்களில் ஏதோ ஒன்றுகண்டை விளங்கிக் கொள்கிற நாம் அத்தோடு எமது அந்த முயற்சியை நிறுத்திக் கொள்கிறோம். அல்லது இன்னும் பலர் அந்த அல் குர்ஆன் சுன்னா என்ன சொல்கிறது என்று கூட பார்க்காமல், நாம் என்ன செய்கிறோம் என்று கூட யோசிக்காமல் ஒரு வகையாக வாழ்ந்து கொண்டிருப்பதை கண்கூடாக காண முடிகிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே ஒரு இடத்திலே இப்படி கூறுகிறான், அதாவது وَلَقَدْ ذَرَأْنَا لِجَهَنَّمَ كَثِيرًا مِنَ الْجِنِّ وَالْإِنْسِ மனிதர்களிலும் ஜிங்களிலும் அதிகமானவர்களை நான் நரகத்திற்கென்றே படைத்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அதற்குரிய காரணத்தை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். லஹும் குலூபுன் லா யஃபகூன பிஹா, அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கின்றன ஆனால் அவற்றை கொண்டு எதை சிந்திக்க வேண்டுமோ அந்த அல்லாஹ்வுடைய வேத வார்த்தைகளை அவர்கள் சிந்தித்து விளங்க மாட்டார்கள். அதே போன்று அவர்களுக்கு வெளிப்படையாக அழகாக காதுகள் இருக்கும் ஆனால் அவற்றை அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை செவிமடுப்பதற்கு பயன்படுத்த மாட்டார்கள். உலகும் அயனுள்ளா யுகசிறுனபிகா, அதே போன்று அந்த வேத வார்த்தைகளை அந்த அல்லாஹ்வுடைய வசனங்களை கண் திறந்து பார்க்கவும் மாட்டார்கள். இதனை தவிர மற்ற விடயங்களை எல்லாம் அழகாக பார்த்து கொண்டு சேர்த்து அதாவது கேட்டுக் கொண்டிருப்பார்கள். இப்படி அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு விட்டு அவர்களை சொல்கிறான், உலாஇகா ஹும் கல் அன்ஆம், இவர்களுக்குரிய உதாரணம் என்னவென்று சொன்னால் இவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள். சொல்லிவிட்டு தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், கால்நடைகள் அல்ல அதனை விட வழிகேடர்கள், அவர்கள்தான் பராமுகமாக கணக்கெடுக்காமல் இருப்பவர்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறார். எனவே பாருங்கள், இந்த வசனத்திலே மனிதர்களிலும் ஜிங்களிலும் அதிகமானவர்கள் படைக்கப்பட்டிருப்பதே நரகத்திற்காக தான் என்ற ஒரு அடிப்படையான உண்மையை அல்லாஹு தஆலா இந்த இடத்திலே குறிப்பிட்டு விட்டு அதற்குரிய காரணத்தை அல்லாஹ் கூறுகிறான், அவர்களுக்கு செவியிருந்தும் அவர்கள் செவிமடுப்பதில்லை, பார்வைகளிலிருந்தும் அதை கொண்டு பார்ப்பதில்லை, அதே போன்று உள்ளங்களிலிருந்தும் அதை கொண்டு விளங்குவதில்லை என்று அல்லாஹு தஆலா அதிகமான மனிதர்கள் நரகத்திற்கு செல்வதற்கான காரணத்தை அவன் கூறுகிறான். சொல்லிவிட்டு அடுத்த விடயத்தையும் அல்லாஹ் கூறுகிறான், இவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள். தொடர்ந்து இல்லை, அதைவிடவும் வழிகேடர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். எனவே இந்த இடத்திலே ஏன் அல்லாஹ் தஆலா கால்நடைகளை குறிப்பிடுகிறான் என்ற ஒரு விடயத்தை நாம் சற்று யோசிக்க வேண்டியிருக்கிறது. அதாவது கால்நடைகளை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா இயல்பாக அதற்கு சிந்தனை என்ற ஒரு விடயத்தை கொடுக்கவில்லை. அவற்றிற்கு ஆசைகள் இருக்கின்றன, அதனை அதுக்கு தோன்றக்கூடிய வகையிலே அது தீர்த்துக் கொள்ளும், அதுதான் மிருகங்கள். அதே போன்று அல்லாஹு தஆலா மலக்குகள் என்ற ஒரு வகையினரையும் படைத்திருக்கிறான், அவர்களுக்கு ஆசைகள் கிடையாது, அவர்கள் அல்லாஹ் கூறிய விடயங்களை அவன் சொல்வதை செய்து கொண்டே செல்வார்கள். இந்த இரண்டுக்கும் மத்தியிலே அல்லாஹு தஆலா இந்த மனிதனை படைத்து சிந்தனையையும் அவனுக்கு கொடுத்து ஆசைகளையும் அவன் அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறான். எனவே யாரெல்லாம் இந்த ஆசைகளை அந்த சிந்தனைகளை கொண்டு சரிவிலை பார்த்து அவற்றை அடக்கி சரியான ஒரு வழியிலே அதனை அவர்கள் செய்து கொள்கிறார்களோ இவர்கள் மனித புனிதர்களாக மாறுகிறார்கள். அதே போன்று யார் சிந்தனைகளை பயன்படுத்தாமல் மனம் போன போக்கிலே ஆசைப்பட்டதையெல்லாம் செய்து கொண்டு வாழ்ந்து முடிக்கிறார்களோ இவர்கள் மிருகங்களாக வாழ்கிறார்கள். எனவேதான் அல்லாஹ் தஆலா அந்த வசனத்திலே குறிப்பிடுவது, கண்கள் இருக்கின்றன பார்க்க மாட்டார்கள், காதுகள் இருக்கின்றன கேட்க மாட்டார்கள், உள்ளம் இருக்கிறது அதனை வைத்து யோசித்து விளங்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு விட்டு இவர்கள் கால்நடைகளுக்கு உதாரணம் என்று கூறுகிறார். தொடர்ந்து அடுத்த வசனத்திலே இல்லை அதைவிட வழிகேடர்கள் என்று ஏன் குறிப்பிடுகிறான், அந்த கால்நடைகளுக்கு சிந்தனை என்ற ஒன்று இல்லை, அதனால் சிந்திக்கிறதில்லை. மனிதனுக்கு அந்த சிந்தனை இருந்தும் அவன் அதனை தூக்கி வீசிவிட்டு மனம் போன போக்கிலே வாழ்கிறான். பின்னால் அதற்குரிய அடிப்படையான காரணத்தை அல்லாஹ் கூறுகிறான், இவர்கள் இப்படியெல்லாம் செய்வதற்கு காரணம் என்ன தெரியுமா, உலாஇகஹுமுல்காஃபிலூன், அவர்கள் பராமுகமானவர்கள், எதை சொன்னார்களும் எதை சொன்னாலும் அவர்கள் கணக்கெடுக்க மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான். எனவே இந்த உண்மையை நாம் மிக தெளிவாக விளங்கிக் கொள்வது அவசியமாக இருக்கிறது. அதே போன்று இப்படி பொதுவாக மனிதர்கள் பராமுகமாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், அதற்கு நாமும் விதிவிலக்கல்ல, சில நேரங்களிலே கணக்கெடுக்காதவர்களாக நாம் நடந்து விடுகிறோம். ஆனால் நாம் ஒவ்வொருவரும் கண்விழிக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கிறது, ஒவ்வொருவருடைய சிந்தனைகளும் அழகாக வேலை செய்யும், சொல்கின்ற அத்தனை வார்த்தைகளும் உள்ளத்திலே ஆழமாக பதியும், அப்படியான ஒரு தருணம் இருக்கிறது, அதுதான் மரணமாகும். ஒரு மரணம் நிகழ்ந்து விட்டதென்றால், ஒரு மனிதன் மரணித்து விட்டான் என்றால், அப்பொழுது எமது ஆசைகள் எங்கேதான் போகிறதோ தெரியவில்லை. தெல்ல தெளிவாக எமது சிந்தனைகள் வேலை செய்யும். என்னதான் கவலைகள் இருந்தாலும் அத்தனையும் தூசு போல் பறந்துவிடும். என்னதான் கர்வங்கள் இருந்தாலும் அத்தனையும் அடங்கிவிடும். எமது சிந்தனைகள் மட்டும், எனக்கும் இந்த மரணம் இருக்கிறது, அதற்கு நான் தயாராக இருக்கிறேனா என்று வேலை செய்யக்கூடியதை எம்மால் மிக தெளிவாக உணர முடிகிறது. எனவே சிந்தித்து பார்க்கிற பொழுதுதான் அந்த மனிதன் மனித புனிதனாக மாறுகிறான், சொர்க்கத்திற்கு தகுதியானவனாக மாறுகிறான். அந்த சிந்தனைகளை ஒரு புறம் வைத்துவிட்டு உள்ளம் சொன்னபடி கேட்டுக்கொண்டு சென்றால் அவன் மிருகமாக மாறுகிறான், இறுதியில் நரகத்தை அடைகிறான். இது மேலே நாம் பார்த்த அந்த அல்குரானிய வசனத்திலே தெல்ல தெளிவாக இருக்கிறது. எனவே எமது சிந்தனைகளை அன்றாடம் எம்மை நாம் எமது சிந்தனைகளோடு வைத்துக் கொள்வது ஒரு கட்டாய கடமையாக இருக்கிறது. அப்பொழுதுதான் நாம் போகக்கூடிய பாதை சரிதானா என்பதனை நாம் விளங்கி அதிலே பயணிக்கலாம். எனவே அதற்கு ஒரு மிக பொருத்தமான ஒரு விடயமாக இந்த மரணம் இருக்கிறது. ஒரு மரணம் நிகழ்கிற பொழுது நாம் ஒவ்வொருவரும் விழித்துக் கொள்கிறோம் என்ற விடயத்தை நாம் விளங்கிக் கொள்கிறோம். அதே போன்று பாருங்கள், இந்த மரணத்தை பற்றி அல்லாஹ் தஆலா அல்குர்ஆனில் ஒரு இடங்களிலே இப்படி கூறுகிறார். எப்படி? குல்லு நஃபின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் இந்த மரணத்தை சுவைத்தே தீரும். அதே போன்று அல்குர்ஆனில் இன்னும் ஒரு இடத்தில், ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத், நீங்கள் எங்கிருந்தாலும் மரணம் உங்களை வந்தடைந்தே தீரும். வலவ் குந்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா, உயர கட்டப்பட்ட உயர்ந்த கோட்டைகளில் இருந்தாலும் மரணம் வருகிற நேரம் உங்களுக்கு வந்தே அடையும் என்று அல்லாஹ் கூறுகிறார். இப்படி இந்த மரணத்தை பற்றி அல்லாஹ் தஆலா அல்குர்ஆனிலே பலவாறாக விவரிக்கிறார். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அத்ஸிரு ஜிக்ர், அதாவது ஒரு விடயத்தை பற்றி அதிகமாக நினைவு செய்ய சொல்கிறார்கள். அது எதுவென்றால் ஹாதிமுல் லஜ்ஜாஜ், அதாவது இன்பங்களை எல்லாம் தகர்த்தெறியக்கூடிய, என்னதான் இன்பங்களாக இருந்தாலும் அத்தனையும் மறக்கடிக்கக்கூடிய, அறுத்தெறியக்கூடிய இந்த மரணத்தை அதிகம் அதிகம் நினைவு செய்யுங்கள் என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே இந்த மரணத்தை அடிக்கடி நாம் நினைவு செய்கிற பொழுது, ஒவ்வொரு மரணங்கள் நிகழ்கிற பொழுதும், நாளை நானும் இதே இடத்தை அடையப் போகிறேன் என்று யோசிக்கிற பொழுது நிச்சயம் எமது சிந்தனைகள் வேலை செய்யும். அதே போன்று எமது வழி சரியான வழியில் பயணிக்கிறதா, எமது மறுமை வாழ்க்கை எப்படி, எந்த அளவிற்கு நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன் என்று சிந்திக்கக்கூடிய ஒரு விடயமாக இந்த மரணம் இருந்து கொண்டிருக்கிறது. மீதமான விளக்கங்களை இரண்டாவது மாதிரி தருகிறேன். அக்குல கௌலி ஹாலா வஸ்தஃபிருல்லாஹ் லீ வலக். سبحان الله إن الحمد لله نحمده ونستعينه ونؤمن بالله ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد ஒரு மரணம் நிகழ்கிற பொழுது நாம் ஒவ்வொருவரும் யோசிக்கக்கூடியவர்களாக மாறுகிறோம். எம்முடைய செயல்கள் சரியாக இருக்கிறதா, நான் நல்ல முறையிலே பயணிக்கிறேனா, நல்ல விடயங்களை செய்கிறேனா, நான் நல்லவனாக வாழ்கிறேனா என்று நாம் ஒவ்வொருவரும் யோசிக்கிறோம். ஆனால் சிக்கல் என்னவென்று சொன்னால், அந்த மரணம் நிகழ்ந்து ஒரு 10 தினங்கள் 20 தினங்கள் சென்று விட்டதென்றால் அப்படியே ஒவ்வொரு மனிதர்களும் என்ன செய்கிறோம், உலகத்திற்குள் வருகிறோம், யோசிக்க போகிறோம். அதாவது கோடான கோடி காலம் இந்த உலகத்திலேயே தங்குபவர்கள் போல் எமது கற்பனைகளை நாம் ஆக்கிக் கொண்டு மீண்டும் பழையபடியே எமது போக்கை நாம் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த மரணத்தை அதிகம் நினைவு கூறுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருந்த போதிலும் எம்மால் அதனை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ள முடிகிறதில்லை. அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு விடயத்தையும் மிக தெளிவாக குறிப்பிட்டார்கள். இந்த மரணமானது எப்பொழுதாவது நடக்கிற காரணத்தினால் நாம் அதனை மறந்து விடுகிறோம். அன்றாடம் நடக்கக்கூடிய ஒரு விடயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அல்லாஹு தஆலாவும் அதனை அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். இதனை நாம் சரியாக யோசிப்போம் என்றால் எமது செயல்கள் சீர்திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது இந்த மரணம் இருக்கிறது, இந்த மரணத்திற்கு ஒரு சகோதரர் இருக்கிறான், இந்த மரணத்திற்கு ஒரு சகோதரன் இருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பற்றி குறிப்பிடுகிறார்கள். அதாவது தூக்கம் என்ற ஒரு விடயம் இருக்கிறது, இது மரணத்தின் சகோதரன் ஆவான். சொர்க்கவாசிகள் மரணிப்பதில்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே இந்த விடயத்தை சற்று நாம் விளங்கிக் கொள்வோமாக இருந்தால் எமது சிந்தனைகளை சரியான முறையிலே செலுத்துவதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அல்லாஹு தஆலாவும் அல் குர்ஆனிலே இந்த நித்திரை, அதாவது இந்த தூக்கத்தை மரணத்திற்கு சமனானது அல்லது அது ஒரு மரணம் என்ற வகையிலே அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். சற்று நாம் அவற்றை பார்க்கலாம். சூரத்துல் அன்னாம் என்ற அத்தியாயத்தின் இடத்திலே வஹுவல்லதி யதவஃபாகும் பில்லைல் وَيَعْلَمُ مَا جَرَحْتُمْ بِالنَّهَارِ. அதாவது உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் ஒவ்வொருவருடைய ரூஹுகளையும் அவன்தான் இரவிலே கைப்பற்றிக் கொள்கிறான். அதே போன்று பகலிலே நீங்கள் கஷ்டப்பட்டு உழைப்பதையும் அவன் அறிகிறான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் கூறுகிறான். நாம் நன்கு கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி சும்மையும், அதற்கு பிறகு காலை ஆகிவிட்டதென்றால் இரவிலே உயிரை கைப்பற்றிக் கொள்கிறான். காலையிலே அவன் நித்திரை விட்டு எழும்புவதற்காக அவனுடைய ரூஹை அல்லாஹு தஆலா விட்டு விடுகிறான். ஏன் தெரியுமா? அவனுக்குரிய ஒரு தவணை இருக்கிறது, அந்த தவணை இன்னும் வரவில்லை என்பதற்காக அந்த ரூஹை அல்லாஹு தஆலா விட்டு விடுகிறான் என்று இந்த இடத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான். சும்மா இலையும் அறிஞருக்கும் சும்மா யுனப்பியுக்கும் பிமா குண்டும் தாமலும். அதாவது என்னதான் நீங்கள் இப்பொழுது தூங்கி தூங்கி எழும்பினாலும் ஒரு நாள் என்னிடமே வந்து மீள வேண்டி இருக்கிறது. அந்த நேரத்திலே நீங்கள் செய்து கொண்டிருந்ததை பற்றி அல்லாஹ் அறிவிப்பான் என்று அந்த வசனத்திலே அல்லாஹ் கூறுகிறான். அதே போன்று சூரத்து ஜுமர் என்ற அத்தியாயத்தின் 42வது வசனத்திலே அல்லாஹ் இப்படி கூறுகிறான். அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ் ஹீன மௌதிஹா வல்லதீ லம் தமுத் ஃபீ மனாமிஹா. அதாவது மனிதர்கள் இறக்கும் பொழுதும் இறக்காமல் நித்திரையில் இருக்கும் பொழுதும் அல்லாஹ்வே அவர்களுடைய உயிரை கைப்பற்றுகிறான். ஃபயும்ஸிகு அல்லதீ கலா அலைஹில் மௌத் வயுர்சிலுல் உக்ரா இலா அஜலின் முஸம்மா. பின்னர் எவர்கள் மீது மரணம் விதிக்கப்பட்டதோ அவர்களுடைய உயிரை தன்னிடமே நிறுத்திக் கொள்கிறான். மற்றவர்களின் உயிர்களை குறிப்பிடப்பட்ட காலம் வரையில் வாழுவதற்காக திரும்ப அவனிடம் அனுப்பிவிடுகிறான். அதாவது சிந்திக்கக்கூடிய சமூகத்துக்கு இதிலே படிப்பினை இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான். எனவே பாருங்கள், நன்கு நாம் கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி, நாம் நினைக்கிறோம் ஏதோ சற்று நாம் தூங்கிவிட்டு எழும்புவோம், இரவில் தூங்கிவிட்டு நாம் காலையில் எழும்புகிறோம் என்று நாம் அதனை மேலோட்டமாக விளங்கிக் கொள்கிறோம். அல்லாஹு தஆலா இந்த இரண்டு வசனங்களையும் குறிப்பிடுவது என்னவென்றால், எப்படி மரணித்தவரின் உயிரை கைப்பற்றுகிறோமோ இதே போன்று ஒரு மனிதன் நித்திரை கொண்டு விட்டான் என்றால் அவருடைய உயிரையும் நாம் கைப்பற்றிக் கொள்கிறோம். அவனுடைய தவணை அத்தோடு முடிந்துவிட்டதென்றால் அந்த ரூலை எம்மிடமே நாம் வைத்துக் கொள்கிறோம். இன்னும் தவணை இருக்கிறதென்றால் அந்த தவணை முடிய வேண்டும் என்பதற்காக அந்த ரூலை அவனிடம் அனுப்புகிறோம் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிட்டுவிட்டு சிந்திக்கக்கூடிய சமூகத்திற்கு இதிலே படிப்பினை இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். எனவே பாருங்கள், இதனை நாம் ஒவ்வொருவரும் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இரவில் நாம் தூங்குகிறோம், தூக்கம் சென்று விட்டதென்றால் அதற்கு பிறகு என்ன நடக்கிறது என்று எனக்கு தெரியாது.
அந்த சிந்தனை எம்மை விட்டு சென்று விட்டது என்றால் எமக்கு என்ன நடக்கிறது என்பதே தெரியாது. மீண்டும் எழும்புகிறோம் என்றால் முதலில் சிந்தனை வந்து விடுகிறது, அதுதான் என்னை எழும்புமாறு சொல்கிறது. இதற்கு மத்தியில் என்ன நடக்கிறது? சிந்தனை வந்த பிறகுதான் நாம் கண்ணை திறந்து உலகத்தை பார்க்கிறோம். அப்படி இல்லாமல் சரியாக சிந்தனை வராமல் தூக்கத்திலே எழும்புவது என்று சொல்வோம். அப்படி எழும்பி நாம் என்னதான் செய்தாலும் எனக்கே அது தெரியாது. எனவே இந்த நித்திரையிலே ஒரு படிப்பினை இருக்கிறது, யோசிக்க வேண்டிய சில விடயங்கள் இருக்கிறது. எனவே ஒவ்வொரு நேரமும் நாம் அன்றாடம் தூங்குகிறோம். ஒரு நாளைக்கு ஆக குறைந்தது இரவில் ஒரு முறையாவது தூங்குகிறோம், இல்லை என்றால் உடம்பு கெட்டுவோம். அப்படி தூங்குகிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நான் இப்பொழுது மரணிக்கப் போகிறேன், இப்பொழுது நான் மரணிக்கப் போகிறேன் என்று நாம் நினைப்போம் என்றால் நாளை எழும்புவோமா என்று தெரியாது. அல்லாஹ் நாடினால் எமக்கு அந்த விழிப்பு வரும், அவ்வளவுதான். இதனை அன்றாடம் நாம் யோசித்து பார்ப்போம் என்றால், சரியாக நித்திரை செய்கின்ற அந்த தருணத்திலே இதனை நாம் சிந்தித்து பார்த்தால் நிச்சயம் அது மரணத்தை ஒத்தது. எமது செயல்கள் நான் எந்த அளவிலே இருக்கிறேன், இப்பொழுது நான் தூங்கப் போகிறேன் அதாவது மரணிக்கப் போகிறேன், நாளை எழும்புவேனா என்று தெரியாது. இன்று நான் என்ன செய்தேன்? ஒருவேளை இரவோடு என்னுடைய ஆயுள் முடிந்து விட்டது என்றால் அந்த மறுமை வாழ்க்கைக்கு நான் தயாராக இருக்கிறேனா? அல்லாஹ் தஆலா இந்த ரூஹை என்னிடம் திரும்ப அனுப்புவானா என்று நாம் ஒவ்வொரு நாளும் யோசித்து பார்ப்போம் என்று சொன்னால் மரணம் வரும் வரை நாம் பார்த்துக் கொண்டிருக்க தேவையில்லை. ஒருவருடைய மரணம் நடைபெறும் வரை நாம் திருந்துவதற்கு நேரம் தேவையில்லை. அன்றாட எமது தூக்கத்திலேயே எமக்கு படிப்பினை இருக்கிறது. ஆனால் நாம் அதனை சிந்தித்து பார்த்தால் மட்டுமே உணர முடியும். சிந்திக்காமல் உள்ளம் செல்கிறபடி நாம் சென்று கொண்டிருந்தால் மறுமை எமக்கு நரகமே காத்திருக்கிறது. இன்னும் பல விடயங்கள் இது இதனோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள் காணப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் ஜும்மா முடிந்ததன் பிறகு அவற்றை பற்றிய விளக்கங்களை நாம் பார்க்கலாம். எனவே மேலே குறிப்பிடப்பட்ட இந்த தூக்கத்தை, இது மரணத்தின் சகோதரன் என்பதை நாம் உணர்ந்து அந்த ஒவ்வொரு தூக்கத்தின் சந்தர்ப்பத்திலும் நாம் மரணிக்க போகிறோம் என்ற ஒரு விடயத்தை விளங்கியவர்களாக எமது ஒவ்வொருவரின் செயல்களையும் நாம் யோசித்து பார்த்து திருத்த வேண்டிய விடயங்களை திருத்துவதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும். வல்ல அல்லாஹு தஆலா இதற்கு தௌஃபீக் செய்வானாக என வேண்டி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அக்குல கௌலி ஹாதா வஸ்தகஃபிருல்லாஹ் லீ வலக்கும். கரும்பலகையில் ஒரு ஹதீஸ் எழுதப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதன் மரணித்து விட்டால் மூன்று விடயங்கள் அவனை பின்தொடர்கிறது. அவற்றிலே இரண்டு திரும்பி விடுகிறது. அவை அவனது குடும்பம் மற்றும் அவனது செல்வம். ஒன்று அவனோடு தங்கிவிடுகிறது, அதுதான் அவனுடைய அமல்கள், அதாவது அவன் செய்த நன்மைகளும் தீமைகளும் ஆகும். இந்த ஹதீஸ் பல கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப ஒரு நாங்க இந்த வாழக்கூடிய வாழ்க்கை, இந்த வாழ்க்கையின் நோக்கம் என்ன, எதற்காக நாங்க படைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற கேள்விக்கான பதில் இந்த சுருக்கமான இந்த ஹதீஸ்ல இருக்குது. பொதுவாக ஒரு மனிதன் மரணிக்கிற நேரம் மூன்று விஷயங்கள், முக்கியமாக பிரதானமான மூன்று விஷயங்கள் அவனோட சேர்ந்து போகுது. அப்ப ஒன்னு வந்து என்ன, அவன் எந்த குடும்பத்துக்காக அவன் வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்டானோ, இன்பங்கள் துன்பங்கள்ல கலந்திருந்தானோ, அவங்களுக்காக பல உதவிகளை ஒத்தாசைகளை செஞ்சானோ, அவங்களுக்காக உழைச்சி கொடுத்தானோ, இப்படியான அந்த குடும்பம் இருக்குது. இவங்க வந்து இவன் மௌத்தா போற நேரம் அவங்களை பின்னுக்கே போறாங்க. அடுத்தது அவன் சேர்த்த செல்வங்கள்,
செல்வம் செல்வம் என்று அவன் சேர்த்த விஷயங்கள் இருக்குது. இதுவும் என்ன செய்து அவனோட பின்னுக்கு போகுது, அவன் மௌத்தாகிற நேரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ரிவாயத்தில் சொல்றாங்க, எப்படி ஒரு மனிதன் எனது செல்வம் செல்வம் என்று அவன் பேயாக அலைகிறான், அவனது செல்வங்களில் மூன்று விஷயங்களை தவிர வேற என்ன அவனுக்கு இருக்குது அப்படின்னு கேட்கிறாங்க. ஒன்று வந்து அந்த செல்வத்தின் மூலம் பணமோ அல்லது பொருளோ அதை விற்று அவன் வந்து அதுக்கு சாப்பாடு வாங்கி சாப்பிடுறான், சாப்பிட்டு முடித்து விடுகிறான். இரண்டாவது உடுத்தி அதனை பல சாக்குகிறான், ஒரு உடுப்பை வாங்கி உடுத்தி அதை பல சாக்குறான். மூணாவது விஷயம் அடுத்தவங்களுக்கு கொடுத்து, அதாவது சதக்காவாக கொடுத்து மறுமையில கிடைக்கிறதுக்காக வச்சுக்கொள்றான். இந்த மூணை தவிர மற்றபடி என்னதான் ஒரு மனிதன் செல்வத்தை உழைச்சி தட்டினாலும் முழுசாக அவன் அனுபவிக்கிறது இல்லை. மிச்ச விஷயங்கள் அவன் கொஞ்ச காலம் பாதிச்சுட்டு இல்லாடி சிலர் வாங்கின புதுசாயிருக்கும், எடுத்த புதுசாயிருக்கும், விட்டுட்டு அவன் போறான், அடுத்தவன் அதை அனுபவிக்கிறாங்க. என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப அதுலயும் பாருங்க, ரெண்டு விஷயம் உலகத்தோட முடியுது, உடுத்தின உடுப்பு திண்ட சாப்பாடு, கொடுத்த சதக்கா மட்டும் மறுமைக்காக அது தேங்கி நிற்கிறது. அப்ப அதே போலதான், அதே விஷயம் தான் இதுல முழுமையா வருது. எப்படி அவன் குடும்பங்கள் அவனை விட்டு போகுது, அந்த பின்னுக்கு வருது, அதே மாதிரி செல்வங்களும் வருது. இத என்ன செய்யுது, அந்த கபர்ல வச்ச உடனே இந்த இரண்டும் பின்னுக்கு வருது, அதாவது அது திரும்பிடுது அவனை விட்டு. அதுக்கு பிறகு அவனோட இருக்க போற ஒரு விஷயம் அவன் செய்த அமல்கள், அவன் செய்ய நன்மையும் தீமையும், இந்த ரெண்டும் தான் கபருக்குள்ள அவனோட போகுது. கடைசி மட்டுக்கும் சொர்க்கமா நரகமானு தெரிய வரைக்கும் அந்த ரெண்டு தான் இவனை கூட்டிட்டு போகுது. அப்ப இது ஒரு முக்கியமான விஷயம். எங்கட வாழ்க்கை எதற்கு என்ற கேள்விக்குரிய அழகான பதில் இதுல இருக்குது. குடும்பம் தேவை, செல்வங்கள் தேவை, அது உலகத்துக்கு தேவை, அந்த அளவுல வச்சுக்கொள்ளணும். அதே நேரம் அமல்கள்ங்கிறது உலகத்துல ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்கும் தேவை, மறுமையில வெற்றிக்கும் தேவை. அப்ப அதுல அதிகமான ஒரு அக்கறை நாங்க காட்டியிருக்கோம். அப்ப பாருங்க, இந்த விஷயங்களை வச்சு பாக்குற நேரம் நாங்க ஒருவேளை நாளைக்கு மௌத்தாகிட்டா நாங்க ரெடியா, இந்த அமல்களை வச்சுதான் மிச்ச விஷயங்கள்ல நடக்குது எங்களுக்கு நல்லா தெரியும், எல்லாருக்கும் பாடமாகவும் இருக்கும் என்ன என்ன நடக்குது இந்த விஷயங்கள். அப்ப அதுகளுக்கு நாங்க தயாரா என்ற விஷயத்த நாங்க மனசோட கேட்டுக்கொள்ளணும். என்ன சொன்னா, ஒரு சொற்ப கால வாழ்க்கை நாங்க வாழக்கூடியது. ஜும்மாவில் நாங்க பார்த்த மாதிரி மரணம் எப்படி எங்களுக்கு தெரியாது, எப்ப டேட் வருது அதோட போக வேண்டியதான். அப்ப அதுல மிக நெருக்கமாக ஒரு விஷயத்த அல்லாஹு தஆலா உதாரணம் காட்டியிருக்கிறான். எப்படி தூக்கம் மரணத்தின் சகோதரன். அப்ப தூங்குனா நாங்க ராவி தூங்குனா காலையில் எழும்புவோம் தெரியாது, இதுதான் வாழ்க்கை. எழும்புவோம் ஒரு நம்பிக்கை, அதன் அடிப்படையில பல கற்பனைகள் பல ஏற்பாடுகளை செஞ்சு வச்சிருப்போம், ஆனா எலும்புனாதான் தெரியும் எலும்பிக்கிறனா இல்லையா. அப்ப இவ்வளவுதான் வாழ்க்கை, நாளைக்கு எலும்புவனான்னு தெரியாத வாழ்க்கை நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்ப இதுக்கு மத்தியில தான் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இறுதியாக அப்ப இந்த இடத்துல நினைவு செய்யறது பொருத்தம் நினைக்கிறேன். ரெண்டு கிழமை இருக்கும் எங்கட ஊரை சேர்ந்த சகோதரர் மஷ்பி அவங்க மௌத்தாகினாங்க. அப்ப அவங்களோட வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் உண்மையிலேயே சிந்திச்சு படிப்பின பெறக்கூடியவங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்குது. வாலிப வயசு எல்லாருக்கும் தெரியும், சதுரமான உடம்பு, அடிச்சீரமான கேட்டா நாங்க போக மாட்டோம் அப்படி உடம்பு. அப்போ இன்றைக்கு ஆள் இல்லை. அப்ப அவர் வாழ்க்கை என்ன, இளமை பருவம் 31 வயசு, திருமணம் முடிச்சு 4 வருஷம், 1 வருஷம் குடும்பத்தோட வாழ்ந்தாரு, அடுத்த வருஷம் வெளிநாட்டுக்கு வந்து ரெண்டு வருஷம் கேன்சர் நோயில பாதிக்கப்பட்டிருந்தார். அவரோட முடிஞ்சது வாழ்க்கை. அப்ப அவரு திருமணம் முடிக்கிற நேரம் நினைச்சிருக்க மாட்டாரு, வெளிநாட்டுல வேலை செய்யற நேரம் நினைச்சிக்க மாட்டாரு, இன்னும் ரெண்டு வருஷத்தோட நான் உலகத்துல இருக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு சிந்தனையே வந்திருக்காரு. என்று சொன்னா எங்களுக்கு தெரியாது நாங்க எப்ப மௌத்தா போக போறோம் விஷயம். அப்ப அப்படியான ஒரு வாழ்க்கை தான் நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு என்ன என்ன நோய்கள் வரப்போகுதுன்னு எங்களுக்கு தெரியாது, எப்ப மௌத்தாக போறோம்னு எங்களுக்கு தெரியாது. அப்ப அத வந்து என்ன செஞ்சாலும் நாங்க தெரிஞ்சுக்கொள்ள முடியாது, நெப்பாட்டவும் இல்ல. என்ன இது, என்னத்துக்கு இந்த வாழ்க்கைங்கறத புரிஞ்சு அழகா எங்களுக்கு தெரியும் அமல்களை சேர்த்துக் கொள்றதுக்காக அதுகளை செஞ்சு நாங்க அதுக்கு தயாராயிருக்க வேண்டியதுதான். உண்மையிலே அல்லாஹ் அருள் புரியணும், சொர்க்கத்தை கொடுக்கணும். அந்த அவர் நோயில இருந்த கடைசி காலத்துல கூட நோய் வாய்ப்பட்டாக்களுக்கு ஏதாவது உதவிகள்னு கேட்கிற நேரம் காசிய அள்ளி கொடுப்பாரு. அந்த நேரமே அந்த ரொம்ப கஷ்டமாயிருக்கும், அவருக்கே சுகம் இல்லை அவரு கொடுக்கிறாருன்னு சொல்லி அல்லாஹு தஆலா அவருக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கொடுக்கணும். அப்போ இந்த அமல்கள் மாத்திரம் தான் எங்களுக்கு வரப்போகுது. அப்ப இந்த விஷயங்களை நாங்க மனசுல ஆழமா பதிச்சு கொள்ளணும். அப்ப இதை வந்து ஒருத்தர் மௌத்தா போனதுக்கு பிறகு தான் நாங்க விளங்கணும்னு ஒரு தேவை கிடையாது. அன்றாடம் நாங்க மௌத்தாகி மௌத்தாகி எழும்புறோம். அப்ப இன்றைக்கு இரவுக்கு நாங்க தூங்குவோம். அப்ப இன்ஷா அல்லாஹ் எங்கள்ல ஒரு மாற்றம் உருவாகணும், அதுதான் இந்த விஷயத்தை நாங்க குறிப்பிடுறதுக்கான காரணம். இதே விஷயம் அந்த மஸ்ஜித் அவர் நல்லடக்கத்துக்கு பிறகு அந்த இஷாவுக்கு பிறகும் நாங்க விளக்கப்படுத்தணும். ஆனா ஒருவேளை நாங்க இப்ப மறந்துட்டோமோ தெரியாது. முந்தைய நாள் பாடத்துல கூட சொல்லப்பட்டிருக்கும், எங்கள மனசுல நின்றாதான் அது பிரயோஜனம், நிக்க வைக்கிறதுக்காக தான் இந்த விஷயங்கள் அடிக்கடி சொல்லப்படுது, மற்றபடி எந்த காரணமும் இல்லை. இப்ப பாருங்க, இந்த தூக்க விஷயத்துல நாங்க அடிக்கடி யோசிக்கணும். அதுல ஓடப்படக்கூடிய பிரார்த்தனைகள்ல கூட எங்களுக்கு சில விஷயங்கள் யோசிக்கிறதுக்கு இருக்குது. எப்படி நாங்க தூங்க போறோம், ஓடக்கூடிய துவா எப்படி, பிஸ்மில் அல்லாஹுமே பிஸ்மிக்க அமுத்து ஆகியா, யா அல்லாஹ் உனது பெயரை கொண்டு அமுத்து நான் மரணிக்கிறேன், ஆஹியா எலும்புறேன், அல்லாஹ் நான் எலும்புறேன். அப்ப உண்ட பேரை கொண்டு மௌத்தாகிறேன் தான் நாங்க தலையை வைக்கிறோம். அதே மாதிரி மற்ற துவா பிஸ்மிக்க ரப்பி வலாத்து ஜன்பி அதுல அப்படி வரும், என்ன பிஸ்மிக்க ரப்பி வலாத்து ஜன்பி, யா அல்லாஹ் உன் பெயரை கொண்டு எனது விலாப்புறத்தை வைக்கிறேன், வதிக்க அருப்பாகு உன்னை கொண்டுதான் நாளைக்கு நான் வந்து அதை திரும்ப உசத்த முடியும். இறக்கம் காட்டு, அவரை முடியல இல்லை, அதுக்கு பிறகு கபரு சொருக்க நரகம் விஷயங்கள். அப்ப இறக்கம் காட்டு எனக்கு, வைன் அரிசல்தா திரும்ப அந்த ரூர் அனுப்புறியா, உன்னை நல்லடியாரல நீ எப்படி காப்பாத்தி வச்சிருக்கிறியோ இந்த அவங்களோட சேர்த்து என்னை நீ பாதுகாத்து வச்சுக்கொள்ளு, இப்படி சொல்லிட்டு தான் நாங்க தூங்குறோம். அப்ப தூங்கி திரும்ப எலும்புற வரைக்கும் எங்களுக்கு தெரியாது என்ன நடக்குதுன்னு தெரியாது. அப்ப மௌத்தும் தூக்கமும் ஒன்னாண்டு கேட்டா சில வித்தியாசங்கள் இருக்குது. ஒரு வகையில ஒத்துமை என்ன, ரூஹு ரெண்டு நேரத்தையும் அல்லாஹ்கிட்ட போகுது, சிந்தனை எங்களை விட்டு இல்லாம போகுது, அதுக்கு பிறகு சிந்தனை திரும்ப வருது. அப்ப தூங்கி எழுந்திட்டமா நாங்க ஓதக்கூடிய துவா என்ன, அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு நான் எழுந்திருக்கிறேன், இன்னொரு சான்ஸ் எனக்கு இருக்குது, என்னோட தவறுகளை நான் திருத்தி கொடுத்தது, சவுகாக்கள் சேர்ந்திருந்தா செய்யறதுக்கு, யார்ட்டையும் மன்னிப்பு கேட்கறதுக்கு இருந்தா கேட்கறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் மிஸ் பண்ணா கிடைக்காது. அங்க மௌத்தாகன போற அங்க மருமே நின்று மன்னிச்சிருங்கன்னு சொல்லலாது, எல்லாம் மன்னிச்சுக்கிறேன் அங்கே சொல்லி வேலை இல்லை. அதனாலதான் அந்த வார்த்தை என்ன, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். எப்படியான அல்லாஹ், அல்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா, எங்களை மரணிக்க செய்த பிறகு எங்களை விழிக்க வைத்திருக்க கூடிய, உயிர் பெற்று எல வைத்திருக்க கூடிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் நாங்க சொல்றோம். அப்போ இந்த தூக்கத்தை நாங்க யோசிச்சு பார்த்தாலே இதுல ஒரு பெரிய ஒரு படிப்பு நினைக்குது. இதன் அல்லாஹு தஆலா அந்த வசனத்துல சொல்றான், இன்ன ஃபி தாலிகல் ஆயாத்தின் லிகௌமின் யதஃபக்கரூன், யோசிச்சு பார்க்கிறவங்களுக்கு இதுல படிப்பு நினைக்குது.
என்று அல்லாஹு தஆலா கூறக்கூடியது எங்களால் அவதானிக்க முடியுது. எனவே இதுக்கு முன்னக்க நாங்கள் மறந்திருந்திருக்கலாம், இன்று முதலாவது இன்ஷா அல்லாஹ் தூக்கம் வருதா அடுத்தது நாங்கள் யோசிக்கணும். ஒருவேளை இது கடைசியாகவும் இருக்கலாம், இதோட எனக்கு கடைசி நேரமாகவும் இருக்கலாம். எப்படியும் காலையில் எழும்ப வரைக்கும் நான் இருப்பேனானு எனக்கு தெரியாது. அப்ப இதை நாங்கள் ஒவ்வொரு இரவையிலையும் யோசிச்சு யோசிச்சு பார்த்தேன்னு சொன்னால், அப்ப அதுக்கமே அல்லாவோட நாங்க நெருக்கமா இருந்தேன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் எங்கட செயல்கள்ல மாற்றங்கள் ஏற்படும். மற்றபடி அல்லாஹு தஆலா தெளிவா வச்சிருக்கிறது இந்த மரணத்தையும் தூக்கத்தையும், மற்றபடி வெளிப்படையா ஒன்னும் கிடையாது, எல்லாமே மறைமுகமான விஷயங்கள். யோசிச்சு விளங்குறவங்களுக்கு மட்டும்தான் விளங்குமான விஷயங்கள். நரகம் இருக்குது, சொர்க்கம் இருக்குது, நரகத்துல அப்படி தானே நினைக்குது, இப்படி தானே நினைக்குது, அந்த டைம் பார்த்துக்கணும் அப்படின்னு எங்க மனசு போயிடும். இந்த மவுத்து இந்தாத்தான் எங்களுக்கு ஒரு உஜார் வாரம், அப்பதான் என்னமோன்னு நாங்க யோசிக்கிறது. இப்ப நன்றைக்கு ஒருவேளை இது தெரிஞ்ச விஷயமா இருக்கும், அல்லது இன்றைக்குதான் தெரிஞ்சிருக்கும். இந்த மவுத்துங்கிற சப்ஜெக்ட் இருக்குது, இதோட ஒத்த ஒரு விஷயம்தான் தூக்கமும். அப்போ இன்றையில இருந்து இன்ஷா அல்லாஹ் நாங்க வந்து எங்கட தூக்க சந்தர்ப்பங்கள்ல இந்த மவுத்து நாளைக்கு மவுத்தா போறோம்னு நினைச்சு அதுக்கு தக்கன உள்ள விஷயங்கள்ல நாளைக்கு மவுத்துண்டு வந்தா நாங்க எப்படி அதுக்கு ரெடியா இருப்போமோ அதுக்கு மாதிரி நாங்க தயாரா இருந்து கொள்ளணும். அப்போ இந்த விஷயத்தை எங்க மனசுல ஆழமா பதிச்சு கொள்ற நேரம், எங்கட செயல்கள் சீர்திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்ப இதுல நல்லா கவனிங்க, அமல்கள் இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் நாங்க மவுத்தாகனா எங்களுக்கு எங்களோட கூட வரப்போகுது. அப்ப அதுகளை நாங்க செஞ்சு வச்சிருக்கணும். அமல்கள் என்னன்னு தெரியாட்டி பாடம் நடக்குது ஜும்மாக்கள் நடக்குது வந்து தெரிஞ்சு கொள்ளலாம். எங்களுக்கு தெரியாத அமல்கள் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்ப தெரிஞ்சாவது அதுகளை செய்ய வேண்டியதுதான். அப்ப அமல்கள் என்று சொன்னா தொழுகிறது, நோன் பிடிக்கிறது, ஜகாத் கொடுக்கிறது, இது மட்டும் கிடையாது. ஒரு மனுஷன் ஒரு என்ன பிறந்ததுல இருந்து இறக்கும் வரைக்கும், ஒரு நாள் காலையில் எலும்பலத்துல இருந்து தூங்கும் வரைக்கும் எந்த விஷயத்தை எப்படி எப்படி செய்யணும், வாழ்க்கையில அவன் ஒவ்வொரு கட்டங்களையும் எப்படி எப்படி கையாளணும், அழகா இஸ்லாம் வழிகாட்டிருக்கிறது. அதன்படி நாங்க செஞ்சாலே அது அமல் தான். கஷ்டப்பட்டு குஞ்சிக்கிட்டு செய்யணும் இல்ல, நாங்க எப்படியோ செய்யத்தான் போறோம், நாங்க எங்களை வாழ்க்கையை நகர்த்ததான் போறோம். இது குரான் சின்ன ஒளியில நகர்த்துறோமா, இது அமல்கள். அப்ப அன்றாட வாழ்க்கையில எல்லா விஷயத்திலையும் வரும். அந்த அத்தனைக்கு இஸ்லாம் வழிகாட்டுது. தெரியாதா நாங்க வந்து படிச்சு கொள்ளணும், தெரிஞ்சா நாங்க அதை அமல்படுத்தணும். ஏன்னு சொன்னா அது மட்டும்தான் மரணத்துக்கு பிறகு எங்களுக்கு உதவுது. அப்ப அந்த மரணத்தை நாங்க நினைவு செய்யறதுக்காக எங்களோட தூக்க சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்ளணும். அப்ப இன்றைக்கு நாங்க படித்த விஷயங்கள் இதுகளை எங்களோட மனசுல ஆழமா பதிச்சு எங்களோட எதிர்கால வாழ்க்கையை நாங்கள் சிறந்த முறையில் வாழ்ந்து அந்த மறுமை வாழ்க்கைக்கு தயாராகணும். வல்ல அல்லாஹு தஆலா இதுக்கு உதவி செய்வானாக என வேண்டி இதை நிறைவு செய்கிறேன். இன்ஷா அல்லாஹ் எங்களோட வாராந்த பயான் நிகழ்ச்சிகள் நவம்பர் 1st இன்ஷா அல்லாஹ் புதன்கிழமைக்கு பெண்களுக்கான மார்க்க வகுப்பு இருக்கிற அசருக்கு பிறகு. இப்ப அசர் நேரம் கொஞ்சம் நேரத்துக்கு வருது, 3 வருது. அதனால வந்து ஒரு 4 நிகழ்ச்சி ஆரம்பிக்கிற மாதிரி இன்ஷால்லா வந்துருங்க எல்லாம். நேரத்தோட நாங்க 4:30 தான் ஆரம்பிச்சோம், அசர் தொடங்கியிருந்ததால இப்ப நேரத்துக்கு வருது. ஒரு 4 சகோதரிகள் வாரத்துக்கு முயற்சி செய்யுங்க, சகோதரர்கள் அனுப்பி வைங்க இன்ஷால்லா. அடுத்தது இன்ஷால்லா எங்கட பயான் வளமே நடந்து வரக்கூடிய இதுல ஒரு மாற்றம் என்னன்னு சொன்னால், புதன்கிழமை நாங்க பாடம் நடத்துறோம், 2nd 4th. இதுல வந்து 3rd எங்கட வாலிபர் நிகழ்ச்சி நடக்குது. இந்த ஆண்டு அந்த 3rd அன்று எங்கட முன்னாள் அமீர் உஸ்தாத் உமர் அலி ஹசரத் அவங்க இன்ஷா அல்லாஹ் மாதத்துக்கு ஒரு பாடம் நடத்துறதாக பொறுப்பெடுத்திருக்கிறாங்க. அப்ப அந்த வாலிபர் நிகழ்ச்சி நடக்கக்கூடிய அந்த 3rd அவங்களோட கிளாஸ் நடக்கும் இன்ஷா அல்லாஹ் அந்த புதன்கிழமை. எங்களோட வாலிபர் நிகழ்ச்சி இன்ஷா அல்லாஹ் 1st நாங்க மாத்திரம். அப்ப இந்த கிழமை இல்ல, அடுத்த 1st இருந்து வரும். அப்போ வாலிபர் நிகழ்ச்சியும் பெண்களுக்கான அந்த வகுப்பும் ஒரே நாள்ல நடக்கும், 1st. அடுத்த கிழமை புதன்கிழமை பாடம், அடுத்த கிழமை வந்து 3rd உமலியசிறுத்தவங்க வருவாங்க, அடுத்த கிழமை புதன்கிழமை பாடும். அப்ப 3 பாடம் நடக்குது, 1st வாலிபர் நிகழ்ச்சி, அதுலயும் விரும்பின சகோதரர்கள் கலந்து கொள்ளலாம்.
அது பெண்களுக்கான நிகழ்ச்சியும் அந்த முதலாங்கிழமை இன்ஷாலா நடக்கும். சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.